2018 ஆம் ஆண்டு டிசம்பர் மாத தெந்தலிதழில் சான் ரமோனிலிருந்து கி பானுமதி பார்த்தசாரதி அவர்கள் எழுதியுள்ள பெயரன் என்னும் கதை சிறுகதை பகுதியில் இடம்பெறுகின்றது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மெதுவாக கால்களை விந்தி விந்தி நடந்து சமையலறை முழுவதையும் சுத்தமாக துடைத்தாள் ராமச்சந்திரன். மகன் ராஜேஷ் ஏதோ கல்லூரி பாடத்துக்கு நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் சாப்பிட வந்து விடுவான். அந்த ஒற்றை படுக்கையறை அடுக்குமாடி குடியிருப்பில் தனி உணவறை கிடையாது. சமையலறையிலே ஒரு சிறிய மேஜையும் முக்காலியும் போட்டு உணவறையாக மாற்றியிருந்தார் ராமச்சந்திரன். ராஜேஷ் எங்கே சிறிது அழுக்கு இருந்தாலும் இப்போதெல்லாம் சாப்பிடாமல் எழுந்து போய்விடுகின்றான். எதுவும் பேசுவதில்லை. ஏதாவது கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதில். ராமச்சந்திரன் ஒரு கடமை தவறாத இடைநிலை பள்ளி ஆசிரியர். ராஜேஷ் பிறந்தவுடனே மனைவியை பறிகொடுத்தவர். மனைவி இறக்கும் முன் பேச முடியாமல் அவரது கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். அதில் பல அர்த்தங்களை கண்டார். அப்போது அவருக்கு 30 வயதுதான். 28 வயதில் திருமணம், 30 வயதில் மனைவியை இழந்தார். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வருகிறார். அருகிலுள்ள அவரது ஒன்று விட்ட அக்கா பக்கத்து கிராமத்தில் இருக்கிறாள். அவசரத்துக்கு அவளை அழைத்துக் கொள்வார். உறவினர்களும் நண்பர்களும் ராமச்சந்திரனை 2வது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினர். அவரோ, என் குழந்தைக்கு நான் எந்த ஒரு துன்பமும் தரமாட்டேன் என்று உறுதியாக மறுத்துவிட்டார். மற்ற வேலைகளுக்கும் குழந்தையை பார்த்து கொள்ளவும் பாட்டி ஒருத்தியை சில வருடங்கள் வீட்டோடு வைத்திருந்தார். வேலையிலிருந்து கிடைக்கும் சம்பளம் ராஜேஷ் படிப்புக்கும் காலில் எப்போதோ ஏற்பட்ட சிறிய எலும்பு முறிவு வைத்தியத்துக்குமே கண்டும் காணாமல் இருந்தது. சிக்கனத்தை முன்னிட்டு ராஜேஷ் பெரியவனாகிவிட்டதாலும் பாட்டியை வேலையை விட்டு நீக்கிவிட்டார். ராஜேஷ் இடைநிலை பள்ளி படிக்கும் வரை எல்லா குழந்தைகளும் போல் பாசமாக ஒட்டி கொண்டுதான் இருந்தான். ஹைஸ்கூல் வந்த பிறகுதான் மாறிவிட்டான். அந்த மாற்றம் ராமச்சந்திரனுக்கும் நன்கு தெரிந்தது. ஆண் குழந்தை, நண்பர்கள் பழக்கம், பாடங்களின் சுமை, அதனால் அப்படி இருக்கலாம் என்று நினைத்தார். ராஜேஷ் வகுப்பில் முதல் மாணவனாகவே இருந்து பள்ளி இறுதி தேர்விலும் வகுப்பிலும் நுழைவுத் தேர்விலும் முதலாவதாக தேறி சென்னை ஐஐடியில் உதவித்தொகையோடு இடம் பிடித்து விட்டான். ராமச்சந்திரனும் அந்த சந்தோஷத்தில் தன் மகன் தன்னிடமிருந்து சிறிது சிறிதாக விலகுவதை கவனிக்க தவறிவிட்டார். பலவித குழப்பமான பழைய நினைவுகளில் இருந்தவர் கடிகாரம் பார்த்து ராஜேஷுக்கு கல்லூரிக்கு நேரமாகிவிட்டதை உணர்ந்து நிஜ உலகிற்கு வந்தார். டிஃபனை மத்தியானத்துக்கு கட்டினார். சாதம், சாம்பார், பொரியல், ரசம் என்று எல்லாவற்றையும் அந்த சிறிய மேஜை மேல் எடுத்து வைத்துவிட்டு வெளிக்கூடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார். இவர் போட்டால் சாப்பிடுவதை விட அவனே சாப்பிட்டால் நன்றாக சாப்பிடுகிறான் என்பதும் இவர் தெரிந்து கொண்ட உண்மை. ஏன் இப்படி நடக்கிறான் புரியவில்லை. இப்போதெல்லாம் ராஜேஷை பார்த்தால் அவருக்கே பிரமிப்பாக இருந்தது. அவனுடைய அம்மாவைப் போல நல்ல உயரமாகவும் சுருண்ட தலைமுடியுடனும் நல்ல நிறமாகவும் இருந்தான். அப்பாவும் பிள்ளையும் ஒன்றாக சென்றால் சம்பந்தமே இல்லாதவர்கள் போல் இருக்கும். போதும் போதாததற்கு அவர் ஒரு விபத்திற்கு பிறகு ஒரு காலை வேறு தாங்கி தாங்கி நடக்கிறார். எல்லோரும் அவரை நொண்டிவாத்தியார் என்றே அழைக்கத் தொடங்கிவிட்டார்கள். அவர் வேலை செய்யும் பள்ளியிலும் இன்னொரு ராமச்சந்திரனிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக இவரை நொண்டி ராமச்சந்திரன் என்பார்கள். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் அவருக்கு பெரியதாக தெரியவில்லை. உருவத்தில் என்ன இருக்கிறது, மனம் சுத்தமாக இருந்தால் அதுவே போதும் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் இந்த காலத்தில் உருவத்திற்கும் உடைக்கும் அளிக்கும் மதிப்பு நல்ல உள்ளத்திற்கும் உண்மைக்கும் கிடைக்காதென்பது அவருக்கு தெரியவில்லை. பாவம், பள்ளிக்கூட வாத்தியார்தானே. ராஜேஷ் ஐஐடியில் படிப்பை முடித்து விட்டான். அன்று பட்டமளிப்பு விழா ஏதோ பெரிய மனது பண்ணி தந்தையை வரச்சொல்லிவிட்டான். அவரது பணக்கார உதவாக்கரை நண்பர்கள் அவன் தந்தையின் தோற்றத்தை மறைவில் நையாண்டி செய்தார்கள். அவன் மனம் இன்னும் இறுகியது. அமெரிக்காவில் MS படிக்க நல்ல பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையுடன் இடம் கிடைத்தது. ராமச்சந்திரன் தன்னிடம் இருந்த சேமிப்பு தொகை முழுவதையும் மகனுடைய கணக்கில் சேர்த்து விட்டார். ராஜேஷ் அமெரிக்கா போய் படிக்க தொடங்கிவிட்டான். ஒரு நாள் திடீரென்று ராஜேஷனிடமிருந்து போன் வந்தது. தன்னுடன் படிக்கும் நிஷாவை தன் நண்பர்களை வைத்து திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்தான். எனக்கு விசா எடுத்து அனுப்பியிருந்தால் என் ஒரே மகனின் கல்யாணத்தை நானும் சந்தோஷமாக பார்த்திருப்பேனே என்றார் ராமச்சந்திரன் துக்கம் தொண்டையை அடைக்க. நீங்கள் நான் ஐஐடியில் பட்டம் வாங்கியதை பார்த்து சந்தோஷப்பட்டதே போதும். உங்களால் எனக்குத்தான் அவமானம் என்றவர் அவர் வளைந்து ஒரு கால் ஊனமாக நடப்பதையும் உருவ அமைப்பில் கூட தனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருப்பதையும் தன்னை மிக வசதியானவன் என்று நினைத்து கொண்டிருக்கும் நண்பர்கள் மத்தியில் அவமானப்பட முடியாது என்றும் சீறினான். ராமச்சந்திரன் இந்த உதாசீன பேச்சை சத்தியமாக மகனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவனுக்காக தான் பட்ட கஷ்டங்களை மனதில் நினைக்காமல் உருவத்தை இகழ்கிறானே என்று வேதனைப்பட்டார். முதல் முதலாக தனது மகனின் குணத்தில் வெறுப்படைந்தார். இவனிடம் காட்டிய அன்பை ஒரு நாயிடம் காட்டியிருந்தாலும் நன்றியோடு கூடவே இருந்திருக்கும் என்று கோபப்பட்டார். தனிமை பொறுக்க முடியாமல் கிராமத்திலிருந்து அக்காவை அழைத்து கொண்டார். 4 வயதில் வேலைக்கார பாட்டியை ஏமாற்றிவிட்டு தெருவிற்கு ஓடினாய். அப்போது வேகமாக வந்த ஆட்டோவிலிருந்து உன்னை காப்பாற்றி போய்தான் எனக்கு இந்த நிலை என்று சொல்ல வேண்டியதுதானே. பொறுமினாள் அக்கா. என் மகனை நான் காப்பாற்றினேன், நான் தியாகமா செய்தேன் சொல்லி காட்டுவதற்கு என்று முடித்தார். அதன் பிறகு அவர் வாழ்க்கை அமைதியாகவே ஓடியது. அக்கா சமைத்து வைத்த சாப்பாடு, நல்ல ஓய்வு, விடுமுறை நாட்களில் அக்காவுடன் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு பயணம், இப்படியே நாட்கள் ஓடின. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. வருடங்கள் ஓடின. ராமச்சந்திரனும் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அரசல் புரசலாக பல விஷயங்கள் கேட்காமலே காதில் வந்து விழுந்தன. அமெரிக்காவில் ராஜேஷ் நல்ல வசதிகளோடு இருக்கின்றான் என்றும், மனைவி மிக நல்லவள் என்றும், ஒரு ஆண் குழந்தை கூட பிறந்திருக்கிறது என்றும் கேள்விப்பட்டார்கள். இப்போது அமெரிக்கா பக்கத்து ஊர் மாதிரி ஆகிவிட்டதே. ஆனால் மனம் எதற்கும் ஆசைப்படவில்லை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டாற்போல் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு தன் காலையும் பார்த்து கொள்வார். ஒரு நாள் காலையில் திடீரென்று போன். ராஜேஷ் தான். அவனுடைய அத்தை தான் போனை எடுத்தாள். அத்தே, நான் ராஜேஷ் பேசுகிறேன், அப்பாவுடன் பேச வேண்டும். ராமச்சந்திரன் போனை எடுத்தார். சொல்லப்பா, என்ன விஷயம்? அப்பா, நான் என் மனைவி குழந்தையுடன் சென்னை வரப்போகிறேன். நான் நடந்து கொண்டதற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றான். இந்த வீட்டை விற்று ஏதேனும் பணம் வேண்டுமா என்றார். அப்பா என்றான் அதிர்ச்சியோடு. ஆதாயம் இல்லாமல் நீ வரமாட்டாயே, அதனால் கேட்டேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு வருவது நல்ல விஷயம், வாருங்கள் என்று கூறி போனை வைத்து விட்டார். ஒரு மாதத்தில் ராஜேஷ் தன் மனைவி குழந்தையிடம் சென்னைக்கு வந்தடைந்தான். குழந்தையை பார்த்த ராமச்சந்திரனும் அவர் அக்காவும் திகைத்தனர். ராஜேஷ் போல் மஞ்சள் நிறமோ, நிஷாவை போல் ரோஜா நிறமோ இல்லை. தாத்தா ராமச்சந்திரனை போல் மாநிலத்திற்கும் சற்றே குறைவான நிறம்தான். முகமும் உடல்வாகும் அப்படியே தாத்தாதான். ராஜேஷின் அத்தைக்கு ஒரே சந்தோஷம். நிஷாவின் முகத்தை இரு கைகளாலும் வழித்து திருஷ்டி கழித்தாள். என் ராசாத்தி, என் தம்பியை குழந்தையாக்கிவிட்டாயே என்று வாய் நிறைய சிரித்தாள். அது மட்டுமில்ல அத்தை, இந்த குட்டி பயலால் தான் என் மமதையும் போலி கௌரவமும் போயின. என்னை என் அப்பாவுடனும் அத்தையுடனும் சேர்த்தவன் இவனே என்று மகனை ஆசை தீர உச்சி முகர்ந்தான். ராமச்சந்திரன் ஆச்சரியத்துடன் பார்த்தார். நிஷா கூறினாள், ஆமாம் மாமா, இவர் நண்பர், ரகுவின் பெற்றோர் அமெரிக்கா வந்திருந்தனர். யார், எனக்கு நினைவுக்கு வரவில்லையே என்றார் ராமச்சந்திரன் நெற்றியை சுருக்கி யோசனை செய்தவாறு. நிஷாவிடம் பேசுவது ராமச்சந்திரனுக்கு மிகவும் பிடிக்கும். குழந்தை போல் பேசுவாள், நிஜத்தை பேசுவாள். அவளை பார்க்கும் போது இவளைப் போல் நமக்கு ஒரு பெண் இருந்தால் என்று மனம் ஏங்கும். அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு வாரத்தில் நிஷா மாமனாரிடமும் அத்தையிடமும் மிக பிரியமாக பழகத் தொடங்கிவிட்டாள். அப்போது ராமச்சந்திரன் மனம் திறந்து, உன்னை போல் எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் என்றார். நான் தான் இருக்கிறேனே அப்பா என்றாள் நிஷா. அன்றிலிருந்து இருவரும் மிக சுவாதீனமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்போதுதான் ரகுவை பற்றி பேச்சு வந்தது. நீங்க வேலை பார்த்த அதே நேரத்தில் ஹைஸ்கூலில் கோபால் மாஸ்டர் என்று ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தார் இல்லையாப்பா, அவர் மகன்தான் ரகு என்றான் ராஜேஷ். அவன் ரொம்ப சுமாராத்தானே படிப்பான், இன்ஜினியரிங் டிகிரி கூட இல்லையே, அவன் எப்படி அமெரிக்காவில் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து வந்து விட்டான். அது மட்டுமல்ல, அவனே சொந்தமாக ஒரு கம்பெனியும் நடத்துகிறான் என்றான் ராஜேஷ். அந்த ரகுவின் பெற்றோர் தான் இந்த செல்லக்குட்டி தாத்தாவை போலவே இருப்பதாக கூறினார்கள் என்றாள் நிஷா. அதை மட்டும் சொல்லவில்லை, நான் செய்த எல்லா அட்டகாசங்களையும் நிஷாவிடம் கூறிவிட்டார்கள். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டாள். அடுத்த நாள் இந்தியாவுக்கு போகணும் என்று தொடங்கிவிட்டாள் என்றான் ராஜேஷ். இவர் என்னிடம் நம் திருமணம் பிடிக்காததால் தான் என் அப்பா பேசுவதில்லை என்று பொய் சொல்லியிருந்தார். ரகுவின் பெற்றோர் கூறிய பிறகுதான் எனக்கு ராஜேஷின் ஆடம்பரத்தை விரும்பும் குணமும் பொய்யான ஒன்றை மெய்யென்று நம்பும் முட்டாள்தனமும் புரிந்தது. மாமாவின் தியாக குணமும் நல்ல உள்ளமும் புரிந்தது. வேறு யாராவது இருந்தால் பெண்டாட்டி இறந்தவுடன் புது மாப்பிள்ளை ஆகியிருப்பார்கள். இவ்வளவு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு தந்தையை உதறி தள்ளியிருக்கிறாரே. எனக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் எனக்கும் அதே நிலைமைதானே என்று கேட்டேன். அது தப்பா அப்பா என்றாள் கள்ளம் கபடமிட்டு. ராமச்சந்திரனும் அக்காவும் ஒன்றும் பேசவில்லை. அப்பா, இப்போது நாங்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக நீங்களும் எங்களுடன் வர வேண்டும் என்று முடித்தாள் நிஷா. நீங்கள் எங்களிடம் இவ்வளவு அன்பாக இருப்பதும் இருவரும் எங்களை புரிந்து கொண்டதுமே போதும் அம்மா. உங்களால் முடியும் போது இந்த குட்டி பயிரை மட்டும் கொண்டு வந்து எங்களிடம் காட்டிவிட்டு போங்கள். என் அக்காதான் என் கஷ்டங்களில் கை கொடுக்கிறாள். இனிமேல் இந்த வாழ்க்கை இந்த மண்ணில்தான், என்னுடைய அக்காவுடன் தான் என்றார் ராமச்சந்திரன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.